உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காய்கறி அறிவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் வனிதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
நான் வனிதா, பயிர் நோயல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நாம் வெஜிடபிள்ஸ், தட் இஸ் காய்கறி பயிர்களில் தோன்றக்கூடிய நோய்களை பற்றியும் அவற்றை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்ற முறைகளை பற்றியும் காணலாம். இன்றைய காலகட்டங்களில் காய்கறி பயிர்களை அதிக அளவான நோய்கள் தாக்கி சேதத்தை விளைவிக்கிறது. எடுத்துக்காட்டாக சாம்பல் நோய் என்ற ஒரு நோய் இந்த நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அதிக அளவில் தாக்குதலை உண்டாக்குகின்றது. சாம்பல் நோயோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலையோட மேல்பரப்பில் வெண்மை நிறமான பூஞ்சன திட்டுக்களை நாம் பார்க்கலாம். அந்த வெண்மை நிறமான பூஞ்சன திட்டுக்கள் ஆரம்ப கட்டத்தில் குறைந்த அளவில் காணப்படும் இலையின் மேற்பரப்பில். காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சாம்பல் நிற படிவங்கள் இலையின் பரப்பு முழுவதும் படைந்து விட்டு சில காலங்களில் அது கருகிவிடும். அது உணவுகளை அந்த இலையிலிருந்து எடுத்து அந்த பூஞ்சனம் சாப்பிடுவதால் அந்த நோயின் தாக்குதல் காரணமாக இலைகள் வாடி கீழே உதிர்ந்து விடுகின்றன. இதனால் அதிக அளவில் மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், பச்சை மிளகாய், அனைத்து வகையான பூசணி வகை பயிர்கள் இந்த நோய் தாக்கி சேதத்தை அதிக அளவில் விளைவிக்கின்றது. நான் சொன்ன மாதிரி முதல்ல இது ஒரு பூஞ்சன நோய், பூஞ்சனத்தினால் வரக்கூடிய ஒரு நோய். இப்போ இந்த நோய் வந்துட்டு பிறகு நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கு நடவடிக்கைகளை எடுத்தோம்னா பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து கட்டுப்படுத்தலாம். ஓரளவுக்கு நம்ம இந்த நோயின் தாக்குதலிருந்து பயிர்களை காப்பாற்றலாம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலகட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நவம்பர் டு மார்ச் வரைக்கும் இந்த கால அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கிறதுனால நோய் தாக்குதல் அதிகமாக வரும். அப்போ என்ன செய்யணும்னா, முன்னேற்பாடு வந்த பிறகு நம்ம காப்பாற்றுறதோட வருவதற்கு முன்பு அதுக்கு நம்ம தக்க நடவடிக்கைகளை எடுப்பது நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் நனையும் கந்தகம் என்ற மருந்தை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். சரிங்களா, இந்த மருந்தை வந்து முன்கூட்டியே நம்ம அளிப்பதன் மூலம் இந்த நோயினோட பரவுதல் அதிகமா ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு போகுதல் தடுக்கப்படுகிறது. இந்த பூஞ்சனம் வந்து ஒரு வகையான காற்றின் மூலம் பரவக்கூடிய பூஞ்சனம். அப்படின்னா என்னன்னா, அந்த பூஞ்சனம் உண்டாக்கக்கூடிய வித்துக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த காற்றின் மூலம் அடிச்சுட்டு போயிட்டு பரவும். அப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து அடிக்கும்போது நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. எப்படி போய் காற்று தடுத்து ஒரு பூஞ்சனத்தை இன்னொரு செடியிலேருந்து இன்னொரு பக்கம் போகாமல் தடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பூஞ்சனக்கொல்லி மருந்து அடிப்பதான் நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அதிக அளவில் இந்த பூஞ்சனக்கொல்லி மருந்தில் அடித்து அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம அதிக அந்த காய்கறிகளை சாப்பிட்றோம். ஸோ அதிக அளவில் அடிப்பதையும் தவிர்க்கணும். சில இப்போ விவசாயிகள் நம்ம என்னன்னா, முதல் நாள் அறுவடை செய்வதற்கு முன்பே அவங்க வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அறுவடைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மருந்து அடிப்பது கொஞ்சம் தடுத்துறது நல்லது. மேலும் பாத்தீங்கன்னா, இதுக்கான ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், அதாவது இந்த நோயை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை வந்து அங்கங்க எந்தெந்த ஸ்டேஷனோ எந்தெந்த ஏரியாவோ அந்தந்த ஏரியாவில கிடைக்கக்கூடிய நோயை அதாவது தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நடுவது ரொம்ப நல்லது. இதுதான் முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த எல்லா வகையான காய்கறி பயிர்களிலும் அடுத்ததா ஒரு வரக்கூடியது ஆல்டர்னேரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இலை கருகல் நோய். அந்த நோயும் இலையில தான் வரும். அது என்னன்னா, அது மாதிரி சின்ன வரும். இலையில பாத்தீங்கன்னா திட்டத்திட்டா ஒரு சின்ன இலைப்புள்ளி தோன்றும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இலைப்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வட்ட வடிவமான ஒரு வளையங்களை அடுக்கி வைத்த போல அந்த இலையில இலையின் பரப்பில் அந்த நோய் அந்த இலைப்புள்ளி காணப்படும். அந்த இலைப்புள்ளி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அல்லல பெருசாகி இலை பரப்பு முழுவதும் பரவி அந்த இலைய கருகி சுருங்கி வாட செய்துவிடும். இதனால இலையெல்லாம் கொட்டி போயும். கொட்டி போயிட்டாலும் என்னது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னென்ன இதனோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இலைகளும் கருகி போயிடும், விளைச்சல் பாதிக்கப்படும். விவசாயிகளுக்கு ஒரு பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய நோய் இலை கருகல், ஆல்டர்னரியா இலை கருகல் நோய். இதுவும் ஒரு வகையான பூஞ்சன நோய் தான், பூஞ்சனத்தலால் வரக்கூடியது. இது என்னன்னா இது வர்றதுக்கு என்ன பந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சில அந்த அறிகுறி சின்ன டாட், நமக்கு எப்படி உடல்நிலை மனிதர்களுக்கு எப்படி வரும்போது ஒரு ஆரம்ப கட்டத்திலே பார்த்துட்டோம்னா எவ்வளவு நல்லா சரியாகுதோ, அதே போல பயிர்களுக்கும் இந்த நோயின் அறிகுறி சிறிதளவில் தோன்றும் போதே நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த முயல வேண்டும். அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பரவி எல்லா செடியும் கருகி காஞ்சி கொட்டி போயிடும். அப்புறம் வந்து நம்ம அடிச்சு பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் நம்ம முன்னேற்பாடா அது சின்ன அறிகுறி கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து தொடர்ச்சியா நம்முடைய அந்த நோயோ பூச்சோ தாக்குதா என்ன ஏதுன்றது அதை பார்த்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்காணிப்புல வச்சோம்னா நமக்கு தெரிய வரும். அப்ப அந்த நோயை கட்டுப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னா இண்டோஃபில் M45 அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த மருந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எளிதாக கிடைக்கக்கூடிய மருந்து. இந்த இலைப்புலி இந்த மருந்தை வாங்கிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் மருந்தை கலந்து தெளிச்சு விடணும். அந்த விகிதத்தில் நான் சொல்றது 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் மருந்தை கலந்து இந்த இண்டோஃபில் M45 என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை கலந்து நம்ம முன்னேற்பாடா தெளிக்கணும். அந்த விகிதத்துல கலந்து தெளிக்கும் போது இந்த நோயின் தாக்குதலில் இருந்து பெருமளவு நம்ம பயிர் வந்து காக்கப்படுகிறது என்பது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்களா நாற்றங்கால சில நோய்கள்லாம் நாற்றங்கால வந்துடும். இப்ப நான் சொன்னது இது வளர்ந்த பயிர்ல வந்ததுதான். இப்ப முன்னாடி சொல்ல இந்த 2 நோய்களும், ஒண்ணு வந்து சாம்பல் நோய், இதுக்கடுத்து ஆல்டர்னரி இலைப்புள்ளி நோய்ன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாற்றங்கால எல்லாம் இப்ப வந்து விவசாயத்துல வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறி பயிர்கள் நடுவதற்கு முன்பு நாற்றங்கால் தான் போட்டு நடணும். இப்ப தக்காளியோ மிளகாயோ இதெல்லாம் வந்து நாற்றங்கால போட்டு அடுத்ததை நடுவாங்க. அப்படின்னும் போது நாற்றங்கால ஒரு சில நோய்கள் வரும். அது என்னன்னு பார்த்தாங்கன்னா இந்த டேம்பிங் ஆஃப் அப்படி சொல்லக்கூடிய நாற்றழுகல் நோய். நாற்றழுகல் நாற்று அழுகி போயிடும். இது ஏது நாற்று வந்து பலவித காரணங்களை, இப்ப தண்ணியே நம்ம தேக்கி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் ஒரு கூட்டம் மாதிரி தண்ணி தேங்கி இருந்தாலும் நாற்றுல அது அழுகி போகட்டும், அது ஒரு விதம். ஆனா நான் சொல்லக்கூடியது ஒரு வகையான பூஞ்சனம் உண்டாக்கக்கூடிய நாற்றழுகல் நோய். இப்ப பாத்தீங்கன்னா பித்தியம் சொல்லக்கூடிய பேத்தாலஜில நமக்கு அதனோட பெயர் வந்து பித்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சனம் அந்த நாற்றழுகலை உண்டாக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணிலேயே இருக்கும். இந்த நாற்றழுகளை உண்டாக்கக்கூடிய பூஞ்சனம் மண்ணிலே இருக்கும். அப்ப என்ன செய்வோம், நமக்கு தெரியாதது. சோ நாற்று போட்டு வச்சிருப்போம், விதைகளை தூவி விட்டுருப்போம், விளை நல்லா முளைஞ்சு வந்து நல்லா செடி முளைச்சு வரும். வரும்போது என்ன திடீர் திடீர்னு எல்லாம் அப்படி கொத்து கொத்து கொத்தா அழுகி போயிடும். அப்பதான் என்ன நம்ம என்ன காரணம்னு பல விதமான யோசனைகள் வரும். பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சனத்தினால வரக்கூடியது. அதனால விதையை அந்த தூவதற்கு முன்னோடியோ நாற்றங்காலில் போடுவதற்கு முன்னாடி ஒரு விதை நேர்த்தி செய்வது நல்லது. எதுல செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கும் பூஞ்சனம் அவைலபிள் இருக்குது. காப்பராக்சிக்ளோரைட் ஒரு வகையான பூஞ்சன கொல்லி மருந்து இருக்கு. அதை நம்ம வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிலயோ அல்லது பவுடரை போ அப்படி கலந்து அதை விதையில விதை நேர்த்து செய்து நடலாம். இது வந்து ஆங்கில பூஞ்சன கொல்லி மருந்து. சரி, அது நமக்கு வந்து நிறைய மருந்து அடிச்சுட்டு இருக்கோம், இப்படி ஆங்கில மருந்துகளாம் போயிட்டே அடிச்சுட்டே இருக்கோம். இதை நம்ம தானே சாப்பிட்டு இருக்கோம். நம்ம இப்ப இந்த காலகட்டங்களில் நம்ம தான் எல்லா பயிர் வகை அந்த பூஞ்சன கொல்லிகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ இதுக்காக வேற என்ன மாற்று முறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயல் துறையில் ட்ரைகோடர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது உயிரியல் பூஞ்சன கொல்லி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேசிலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சன கொல்லி மருந்தும் கிடைக்கிறது. இதெல்லாம் ஆய்வின் மூலம் பல காலகட்டங்கள் ஆய்வு செய்து நம்ம உற்பத்தி பெருமளவில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் நீங்க நல்லா வாங்கி பயப்படவே வேண்டாம். அது மூலம் விளைதி நேர்த்தி செய்வதன் மூலம் அந்த நோயை அது எப்படின்னா 4 கிராம் மருந்தை 1 கிலோ விதைக்கு எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளறி அப்படியே விதை நேர்த்தி செய்து விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த நோயோட அழுகல்ல இருந்து நம்ம பெருமளவு பாதிப்புகள் இருந்து நம்ம நாற்றுகள் காப்பாற்றப்படும். இந்த ஒரு சேதத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நான் இவ்வளவும் சொன்னது வந்து பூஞ்சனத்தினால் வரக்கூடிய நோய்களை பற்றி சொன்னேன். அதாவது நோயினால எதனால வருதுன்றத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து அதை உண்டாகக்கூடிய காரணிகள், ஒண்ணு வந்து பூஞ்சனமா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், அதுக்கடுத்து ஃபைட்டோபிளாஸ்மன் சொல்லக்கூடிய ஒரு நோய் காரணி, இதன் மூலம்தான் நோயெல்லாம் வருதுங்க. இப்போ வந்து அடுத்ததா பாத்தீங்களா இப்ப நான் சொல்லக்கூடிய ஃபைட்டோபிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இப்போ கத்திரிக்காய் போடுற விவசாயிகள் எல்லாம் இதுல நல்லா இதை கவனிச்சுக்கலாம். சிற்றிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், பேரு அதுலயே சொல்லுது, சிற்றிலை. இலை வந்து நல்ல பெருசா அகலமா இருக்கக்கூடிய இலை, சிறுத்து போதல், அதுதான் சிற்றிலை நோய். இப்போ அந்த நோய் வந்து என்னன்னா, இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வயல்ல நுழைஞ்சதுமே பெரிய பெரிய இலைகள் இருக்கும், இது குட்டி குட்டி குட்டியா இலைகள் மாறி ஒரு தொட்டி அப்படியே இந்த இடை கணுக்கள் எல்லாமே குறைஞ்சு அப்படியே குரூப்பா மாறிடும். ஒரு சொல்லுவாங்களா போதர், ஒரு பூங்கொத்தை கொடுக்கிற மாதிரி அந்த இலை செடிகள் மாறிடும். இதுக்கு மருந்து அடிச்சு கண்டுபிடித்தோம், இதுக்குன்னு எதுமே மருந்து கிடையாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பூச்சி வந்து இந்த நோயை எடுத்துட்டு போய் நல்ல நோய் வந்த செடியில இருந்து சாப்பிட்டு போயிட்டு இன்னும் நோய் வராத செடியில போய் இலையில சார குடிச்சதுன்னா அந்த நோய்க்கு வாயிலிருந்து இந்த பைட்டோபிளாஸ்மா பரப்பி விட்டுரும். அப்போ அந்த நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, டைமிதயேட் அப்படின்னு சொல்லக்கூடாது, குளோரோபைரிஃபாஸ் என்ற கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடைக்கிறது, அதை வாங்கி நம்ம தெளிச்சு விட்டுனா அந்த நோயின் பரவுதலை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்ப இது கத்திரியில் தோன்றக்கூடிய சிற்றிலை நோயை பத்தி நம்ம பார்த்தோம். இது வந்து பைட்டோபிளாஸ்மா என்ற கூடிய நோய் காரணிகளால் வந்தது. இலைகள் சிறுத்துவிடும், பூக்கள் எல்லாம் கொட்டிவிடும், பூக்கள் எல்லாம் சிறுத்து போயிடும், பூக்கள் மலட்டு தன்மையா அடைந்து விடும், காயே காய்க்காது. சோ ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதனோட அறிகுறியை வைத்தே எளிதாக கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்துட்டு நம்ம இந்த பறப்பும் பூச்சிக்கு மட்டும் மருந்து அடிச்சோம்னா அந்த பூச்சிகள் அழிக்கப்பட்டு பயிர்கள் சேதத்திலிருந்து காக்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப அடுத்து வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய்களை பார்த்தா, இப்ப எல்லா காய்கறி பயிர்களையும் வைரஸ் நோய்கள் தாக்குகிறது. இல்லாத பயிர்களே இல்லை. பூசணி வகை பயிர்கள் இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா வெண்டைக்காய், தக்காளி, அது போல மிளகாய், எல்லா பயிர்களும் இந்த வைரஸ் வந்து அதிகமாக தாக்குறது. இதை பாத்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். இதனோட அறிகுறிகளை ரொம்ப அழகா கண்களால் பார்த்தே கண்டுபிடித்து விடலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு அழகான அறிகுறிகளை தென்படுத்தும். எப்படின்னா, இலைகள்லாம் சிறுத்து போயிடும், செடி கொட்டையாயிடும், இலையெல்லாம் சுருண்டு போயிடும், வாடிவிடும், இப்படி பல விதமான. அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில ஒரு ஸ்பெஷலா ஒரு அறிகுறியை உண்டாக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, இலையோட நரம்புகள் எல்லாம் வெளுத்து போயிடும், மத்த இடம்லாம் பச்சை பச்சையா இருக்கும். அதுதான் பேரே மஞ்சள் நரம்பு நச்சுரி நோயின்னு சொல்றாங்க. இது அந்த நரம்ப விழுக்கிறத வச்சு இந்த பேர் வச்சது. சோ அதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மிளகாயில ரொம்ப சேதத்து பழகுது, அப்படியே இலையெல்லாம் கப்பு கப்பு கப்பா. இலை வந்து சாதாரணமா நல்லா நிமிந்து இப்படி இருக்கும், ஆனா இது வந்துச்சுன்னா மேல் நோக்கி கப்பு கப்பா சுருண்டுக்கும். அப்புறம் அப்படி இலைய இப்படி கை வச்சு உடைச்சாலே ஒடிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு வைரஸ்னால மிகப்பெரிய தாக்குதல் உண்டாகப்படுது. அதே மாதிரி தக்காளியில் இதே மாதிரி அந்த வைரஸ் நோய்கள் தாக்குகிறது. பூசணி வகை மொசைக்னு சொல்லுவோம், அதாவது மொசைக்னால என்ன, மொசைக் தரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரெண்டு விதமான ஒரு கலர் பேச்சஸ் தெரியும். நம்ம மொசைக்னு சொன்னால மீனிங் ஆல்டர்னேட் பேச்சஸ் மாறு புள்ளிகள் மாறி. அதே மாதிரி இலையில பாத்தீங்கன்னா பச்சை நிறமும் இருக்கும், மஞ்சள் நிறமும் இருக்கும், பச்சை நிறமும் இருக்கும், மஞ்சள் அப்படி மாறி மாறி இருக்கிறதுனாலதான் இந்த மொசைக் பேட்டர்ன் சிம்டம் சொல்லுவோம். இந்த மொசைக் வந்துச்சுன்னா இலைகள் ஃபுல்லுமே சுருண்டு இதே மாதிரி வடிவம் சுருட்டி போய் அப்படியே பச்சையும் பச்சை 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 பச்சையா திட்டு திட்டா இருக்கும். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈஸியா அறிகுறிகளை வச்சு நம்ம எல்லாமே விவசாயிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன செய்யலாம், இதுவும் என்னன்னா, இந்த வைரஸை கொள்வதற்கான மருந்துகள் இன்ன வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா என்ன செய்யுது, இந்த இதை பரப்பக்கூடிய பூச்சிகள், இதுவும் என்ன வைரஸையும் பைட்டோபிளாஸ்மா இதெல்லாம் பூச்சிகள் தான் பரப்பி விடுது. என்னென்ன பூச்சிகள்னு அது பார்த்தீங்கன்னா, வெள்ளை இது மாதிரி சில பூச்சிகள் வந்து, அப்புறம் ஏஃபிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சில பூச்சிகள் வந்து பரப்பிடும். அந்த பூச்சிகளை தான் நம்ம அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி குளோரோபைரிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெய் 2.5 மில்லி ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் அந்த நச்சுயிரியை பரப்பக்கூடிய பூச்சிகள் அழிக்கப்படுகின்றன. சரிங்களா? இப்போ கோடை காலங்களில் தான் இந்த நோய் அதிக அளவு தாக்குதலை உண்டாக்குறது. ஸோ உடனுக்குடன் நம்ம எப்போவுமே உடனே பார்த்த உடனே அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து நம்ம அந்த பூச்சிகளை அழிச்சிட்டோம்னா பரவுதல் குறைந்து பயிர்கள் பாதுகாக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான பூஞ்சன கொல்லி வரும், பூஞ்சன நோய் வருது. அந்த நோய் என்ன பண்ணுதுன்னா, இலையில தான் நீர் ஊறிய ஒரு சில வகையான புள்ளிகளை உண்டாகும், இலை புள்ளிகளை உண்டாகும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இலைப்புள்ளி ஃபுல்லுமே இலை முழுவதும் பரவி, தண்டு முழுவதும் பரவி அந்த கிழங்குகள் எல்லாம் அழுகி பாதிப்பை உண்டாக்கும் உரளைக்கிழங்குல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இது இந்த இதில் ஒரு பெரிய இது என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்லுவோம். அதாவது சரித்திரத்தில் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நோய் என்று சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த காலங்களில் உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு பிரதான உணவாக எடுத்துக்கொண்ட காலகட்டங்களில் இந்த நோய் வந்து அழிச்சு பெரிய ஒரு பஞ்சத்தை உண்டாக்கியது. அப்போ பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரியில் உள்ள அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கே இடம்பெயர்தல் செய்து பஞ்சம் பிழைக்க போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன சரித்திரத்தில் இடம்பெற்ற நோய் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். அந்த இலைப்புள்ளி நோய், உருளைக்கிழங்கில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், பின்கருகல் நோய்னு சொல்லுவாங்க. பின்கருகல் இதுவும் ஒரு பூஞ்சன நோய். அப்போது இதுக்கும் நம்ம வந்து சரியான பூஞ்சன கொல்லி மருந்துகளை நம்ம அடித்து அதனோட தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்தலாம். அது டைத்தேன் M45 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இண்டோஃபில் M45 என்ற கூடிய மருந்துகளை அடித்து அந்த நோயின் தாக்குதலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிளகாய் ரொம்ப ஒரு சிறப்பானது. மிளகாயில் வரக்கூடிய பின்னோக்கி காய்தல் மற்றும் இந்த பழ அழுகல் நோய்னு ஒரு வகையான நோய். இது என்னன்னா வயல்லையும் வரும், அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடத்துலையும், அதாவது பாதுகாத்து வைக்கக்கூடிய இடத்துலையும் வரும், அறுவடைக்கு பின்னும் வரும். அப்படிப்பட்ட ஒரு நோய் இது, இந்த பின்னோக்கி காய்தல் மற்றும் பழ அழுகல் நோய். அந்த பின்னோக்கி காய்தல் நம்ம செடியில பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இருந்துச்சுன்னா, அதாவது செடி வந்து ரோட்ல வேர்லேருந்து காஞ்சிட்டு போறது இல்லாம பாத்தீங்கன்னா மாத்தி மேல தண்டுலேருந்து நுனியிலேருந்து கருகிட்டு பின்னோக்கி வரும். அதனால தான் அந்த பேரை பின்னோக்கி கருகுதல் என்று பேரை வச்சுட்டாங்க. ஏன்னா எப்படியெல்லாம் வருதோ அதை வச்சு தான் நம்ம பேரே வைக்கிறது. ஸோ அதனால என்னாச்சு, காஞ்சி காஞ்சி போய் செடி காஞ்சி போயிடும், அது விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த இன்னொன்று வந்து பழழுகள்னு சொல்லலாம். அது ஒரே வகையான பூஞ்சன் தான், ரெண்டு வகையான பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ வந்து அந்த பழழுகள்ன்றது வயல்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த மிளகாய் காய் பார்த்தீங்கன்னா ஒரு குழி விழுந்த மாதிரியான ஒரு புள்ளிகளை உண்டாக்கும். குழி விழுந்தமான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா பரவி பரவி ஃபுல்லு அப்படியே அந்த அந்த பழம் ஃபுல்லுமே மிளகாய் ஃபுல்லுமே அது பாதிக்கப்படும். இது வந்து அறுவடைக்கு பிறகு சில டைம்ல அந்த டைம்ல அதாவது சிம்டம்ன்றது அறிகுறியை காண்பிக்கவில்லை என்றால் கொண்டு நம்ம அறுத்து கொண்டு வச்ச ஒரு ஸ்டோரேஜில் வைக்கும் போது அந்த நோய் வந்து அந்த மிளகாயில் வரக்கூடிய அந்த பழழுகள் நோய், அதாவது குழி விழுந்த அதாவது புள்ளிகள் தோன்றும் பழத்துல. நம்ம வீட்டிலேயே வச்சிருக்க மிளகாய எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ள வெளைய பிளீச் ஆன மாதிரி ஒரு வகையான இலை புள்ளிகள் தெரியும். அந்த நம்ம என்னவோ எதுன்னு நினைச்சிட்டு அதை கவனிக்காம விடும். அதுதான் முக்கியமா, அது ஒரு நோயோட அறிகுறிகள். அந்த மிளகாயில எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பூஞ்சன வித்துக்கள் காணப்படும். அதையும் சேர்த்துதான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் இண்டோஃபில் M45 சொன்ன முதலேயே எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு மருந்து தான். இந்த மருந்து எளிதலாக கிடைக்கக்கூடியது. இதை பயன்படுத்தி கலந்து தெளித்து நம்ம தெளிப்பதன் மூலம் எல்லா அதாவது பின்னாடி அழுகக்கூடியதையும் தடுத்துக்கலாம், அதே மாதிரி வயல்லையும் அந்த பின்னோக்கி கருகுதலையும் தடுத்துக்கலாம், பழ அழுகலையும் ரெண்டு வகையான நோய்களையும் நம்ம தடுத்துக்கலாம். பட் என்ன, நோயின் தீவிரத்தை பொறுத்து நம்ம இன்னொரு முறையும் அடிக்கலாம். ஸோ என்ன, நான் இங்க வந்து இப்போ சொன்னதெல்லாம் நான் கெமிக்கல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கு. நான் பொதுவாக வந்து இந்த காய்கறி பயிர்களில் முக்கியமா நம்ம வந்து பூஞ்சனக்கொல்லி, தட் இஸ் ஆங்கில பூஞ்சனக்கொல்லி மருந்துகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆர்கானிக் முறையில நம்ம பயிரிட பார்க்கணும். அதுக்கு என்னன்னா, இலை தடைகளில் நல்ல உரங்கள் நல்லா போடணும். அதே மாதிரி உரங்கள் இலைகளில் காய்ஞ்ச வேப்ப இலைகள் அதெல்லாம் போட்டுட்டு பயிர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பார்டர் பயிரா மாற்று பயிரை வேற போடணும். ஒரே பயிரை போட்டு சுழற்சி செய்யாம மாற்று பயிர்கள் போட்டு நம்ம வந்து பயிரிடுவது நலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே வந்துருச்சு அப்படின்னா நிறைய வேப்ப எண்ணெய் அடிக்கலாம், வேப்ப இலைச்சாறு அடிக்கலாம். நிறைய இலைச்சாறுகள் வந்து பூஞ்சனங்களை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா, துளசி இலைச்சாறு, இது மாதிரி ஆடதோட இலைச்சாறு, இது மாதிரிலாம் இதெல்லாம் அடிச்சிங்கன்னா இந்த வைரஸ் நோயோ சரி மற்ற நோய்களோ ஓரளவுக்கு ஒரு தடவை ஆங்கில பூஞ்சனக்குள்ளி அடிச்சிங்கன்னா மறுமுறை நீங்க இந்த மாதிரி இலைச்சாறுகளை அடிப்பது மூலம், துளசி இலைச்சாரோ ஏதோ ஒன்றை அடிப்பதன் மூலம் அந்த நோயின் தீவிரம் குறைக்கப்படும் என்பது ஆராய்ச்சிகளின் மூலம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம ஏது உடனடி தீர்வுக்கு என்ன பண்றோம், உடனே ஆங்கில மருத்துவத்தை நாடுவது போல நம்ம எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் பயிர்களுக்கும் செய்கின்றோம். அதுல இருந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்து நிறைய நான் சொன்ன மாதிரி உயிரியல் பூஞ்சனக்கொல்லிகள் மருந்துகள் இருக்கலாம், அதெல்லாம் நல்ல பூஸ்ட் அப் பண்ணும், இம்யூனிட்டியை தரும். அப்புறம் பயிரை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நடணும். அந்த காலகட்டங்கள் எந்த காலகட்டங்களும் இதுக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை பார்த்துட்டு அந்த காலகட்டங்களை தவிர்த்து மற்ற காலகட்டங்களில் நம்ம பயிரிடலாம். இப்படிலாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த காய்கறி பயிர்களில் ஏற்படக்கூடிய நோயின் தாக்குதல்களிலிருந்து மீண்டு வரலாம் என்று இந்த ஒரு சிற்றுரையின் மூலம் பரிந்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை காய்கறி பயிர்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன அதை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி முனைவர் வனிதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.